ರತ್ನವಾಣಿ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರತ್ನವಾಣಿ.
உங்க பிரச்சனைய இது சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க.
ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.
நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 கருங்கல்லை சிற்பமாக செதுக்கிய சிற்பிகள் போல தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி வாகை சூடிய சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம்.
வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்.
ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது சாதனையாளர்களை போற்றும் வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் நபர் நடிகர், இயக்குனர், திரைப்பட பயிற்சியாளர் என பன்முக திறமை கொண்ட திரு பொன்முடி அவர்களை. வணக்கம் சார்.
வணக்கம் சார்.
இந்த இனிமையான தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களை பற்றின அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க சார்.
கண்டிப்பாக சார். என் பேர் பொன்முடி தமிழ்சாமி. நான் வந்து கிணத்துக்குழு பக்கத்தால் ஒரு முள்ளுப்பாடி கிராமத்தில் தான் வளர்ந்தேன். கிணத்துக்குழு தான் படித்ததெல்லாம். சென்னையில் போய் ஒரு 18-22 வருஷம் ஆச்சு சார். அங்கே நான் வந்து நடிக்கக்காக போனேன். இங்கேருந்து போய் எல்லோரும் சென்னை, இங்கேருந்து சென்னைக்கு போனால் பாதி பேர் பிஸ்னஸுக்கு போவாங்க, கொஞ்சம் பேர் வந்து சினிமா ஆசை மோகத்தில் போவாங்க. ஆனால் என்னோடய சூழல் எப்படின்னா, நான் கம்பல்சரி போக வேண்டிய சூழல் அது. எங்கள் அப்பாவும் சினிமா, எங்கள் அம்மாவும் சினிமா. அதனால நான் என்ன பண்ணேன், நான் போய் அங்கே போனாதே நம்மளுக்கு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போனேன். போன இடத்துல நிறைய அனுபவங்கள் வந்தது. ஒரு 2-3 வருஷம் எல்லாம் என்ன பண்றேன்னே தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா இறந்ததுனால அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் சந்திக்க முடியல. சந்திச்சாலும் சினிமா வேண்டாம் கிளம்பிடு மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒருத்தர் மூலியமா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா மாறினா மட்டும்தான் நீ ஒரு நடிகனா ஆக முடியும்னாங்க. ஒரு நல்ல விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே வாய்ப்பே உள்ள விட மாட்டாங்க. ஒன்னா எம்எல்ஏ லெட்டர் வேணும், இல்லைன்னா ஒரு பெரிய எழுத்தாளரோட லெட்டர் வேணும், இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய ஆள் லெட்டர் கொடுத்தாதான் அந்த கிளாஸ்க்குள்ளேயே ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ போராடி இது பண்ணி ஒரு டீச்சர் எனக்கு கிடைச்சாங்க. கற்றுக்கிட்டேன், தியேட்டர் ஆர்டிஸ்டாக மாறினேன், அப்போ ஆக்டராக மாறினேன். அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் சவால்களெல்லாம் வந்து சந்திக்கும்போது அப்போ டைரக்டர் ஆனேன். அதுவும் பார்த்துலீங்கன்னா, ஓ இது வந்து இது இல்லை, இதை தாண்டினோம்னா நான் கற்றுக்கிட்டதே நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். பயிற்சியாளராக மாறினேன். இப்போ 11 வருஷமாக கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன் சென்னையில். இப்போ கோயம்புத்தூர், நம்ம காலேஜ், ரத்னம் காலேஜ், இங்கே எல்லாமே நான் கிளாஸ் எடுக்கலான்னு பிளானோட வந்திருக்கேன்.
இந்த சினிமா மீது ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது?
எங்கள் அப்பா அம்மா எல்லாமே சினிமா தான். அப்பா வந்து ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், அம்மா வந்து ஒரு ஃபைட்டராக இருந்தாங்க. ஆமாம், அப்போ அந்த காலத்தில் லேடி ஃபைட்டராக இருந்தாங்க. டூப் போடக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. டூப் போடுறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, இப்பவும் கம்மி தான். இப்போ வந்து ஃபைட்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் சாந்தி ஃபைட் பண்ணுதுன்னா அவங்கள மாதிரியே ஒரு அமைப்பு உள்ளவங்கள பேக் ஷாட்டுக்கோ லெக்குக்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஃபயர் இது இப்போ நயந்தா டூப் போடுறவங்களாம் இருக்காங்க. நிறைய பேத்துக்கு தெரியும் நயந்தா பர்டிகுலர் சீன்ல தான் இருப்பாங்க. சமந்தா பர்டிகுலர் சீன்ல இருப்பாங்க. ஏ ரஜினிகாந்தே பர்டிகுலர் சீன்ல தான் இருப்பாங்க. கமலஹாசன் மட்டும்தான் இல்ல இந்த சீன் நானே பண்ணுவேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த காலத்துல ரொம்ப ரிஸ்கான விஷயத்துக்கு ஒரு ஃபைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எங்க அம்மா கொஞ்சம் போல்டா இருக்கனால ஹேமாமணி ஜீனத்தம்மாக்கு டூப் போட்டாங்க.
அம்மா பேர்,
அம்மா பேர் வந்து லட்சுமி,
லட்சுமி.
அப்பா பேர் வந்து டி எம் தேமல் சாமி நாடன்னு சொல்லிட்டு இங்க நஞ்சினாவை வந்து அவரோட பூர்வீகம் அந்த ஊர்ல தான் அவர் இருந்தாரு. அங்க இருந்துட்டு அவர் சென்னையில போய் நிறைய படங்கள் எல்லாம் பண்ணி பண்ணனால நான் வேற வழி இல்லை. அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் வந்து போக முடியல, சினிமா தான் நம்மளுக்கு வாழ்க்கை சொல்லிட்டு சினிமாக்கு போனேன். அங்கேயே சில நான் சொன்னேன் பாத்தீங்களா, முதல் சொன்னதெல்லாம் நடந்தது, அது எல்லாத்துலயும் ஒரு பெரிய கதை இருக்குது.
இந்த தியேட்டர் ஆர்டிஸ்டா தான் இருந்தாதான் வந்து சினிமா துறையில சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா என்ன சார், அதை பத்தி சொல்லுங்க.
தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா அந்த காலத்துல கலை கூத்து கூத்து கட்டுறதுல கேள்விப்பட்டிருப்பீங்க.
பயிற்சி பட்டறை,
பயிற்சி பட்டறை. அதுக்கு முன்னாடி கூத்து கட்டுவாங்க.
ஆமா,
தமிழ்நாட்டுல
வந்து நாடக குழு தானே திரைப்படம் மாறிச்சு.
அதுக்கு பேர் இப்போ அவங்க அட்வான்ஸா பேர் என்ன வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த குழுவா இப்ப சொல்லாம தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு அதுக்கு நேம்
வச்சுக்கிட்டாங்க.
கூத்து கட்டுறவங்க அந்த காலத்துல கூத்தாடின்னு சொல்றாங்கல்ல, அப்படி சொன்னா அது கேவலம் சொல்லிட்டு இது வந்து ஃபேஷனா இப்ப கொண்டு வந்துட்டாங்க. இங்கிலீஷ்ல தியேட்டர் ஆர்டிஸ்ட், தியேட்டர்னா கூடம்,
கூடம்
இல்ல தியேட்டர்னா ஒரு சினிமா, சினிமா தியேட்டர் தியேட்டர்னு தான் சொல்லுவோம். அதுக்கு கூடம் தான் தமிழ், சுத்த தமிழ் பாத்தீங்கன்னா திரையரங்கு, கூடம். அது மாதிரி தியேட்டர் ஆர்டிஸ்ட்,
ஆர்டிஸ்ட் மாதிரி
அது வந்து கொஞ்சம் பேர் மாற்றம்தான் வந்திருக்குது. ஆனா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நாடக குழுல போய் வேலை பார்த்தா என்ன மரியாதையோ என்ன நம்மளை கேவலமா நினைப்பாங்களோ. அந்த காலத்துல மனோகம் காலத்துல, நம்பியா இருந்த காலத்துல, சிவாஜி இருந்தது, மனோகமா இருந்தது, தங்கவேல் இருந்தது, எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு நாடக குழு இருப்பாங்க. திருச்சி ஃபேமஸ், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஃபேமஸ், இங்க நாடக குழு அதிகமா இருக்கும். இந்த நாடக குழுந்து வந்தவங்க தான் எம்ஜிஆர், சிவாஜி, ராமசாமி, ராதாவி அப்பா, அதுக்கப்புறம் வந்து
இளையராஜா குரூப்பை சொல்லுவாங்க.
ஆமா,
இளையராஜா பிரதர்ஸ்.
இந்த மாதிரி பேர் அந்த காலத்துல பேர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுக்காக தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு ஒரு பேர் கொண்டு வந்துட்டாங்க. நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு சொன்னா மரியாதை இருக்கும் சொசைட்டில, சினிமாக்குள்ள, சினிமா டைரக்டர்ஸ்குள்ள. அதுக்கு பேர் தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவன் என்ன நல்லா செய்யணும்னா அதுக்கு வழிமுறை வச்சிருக்காங்க. நான் முடியாதுன்னு சொல்லக்கூடாது, இந்த சீன் நான் நடிக்க மாட்டேன், பிச்சைக்காய் வேசம் நான் பண்ண மாட்டேன், நான் ஒன்லி வந்து டீசெண்டா தான் நடிப்பேன், நான் வந்து கெட்டவனா நடிக்க மாட்டேன், நான் வந்து சிகரெட் அடிக்கிறவனா நடிக்க மாட்டேன், நான் வந்து வேப் பண்ற சீன் நடிக்க மாட்டேன், நான் வந்து காவா வந்து அல்ற மாதிரி சீன் நடிக்க மாட்டேன். இப்படி இன்னும் சில பேர் சுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படி பார்க்கவே மாட்டான். அவன் காவால போய் படுக்க சொன்னாலும் படுக்கணும். அதுதான் தியேட்டர் ஆர்டிஸ்டோட முழு எசன்ஸ், அந்த உண்மைத்தன்மையா தான். நான் என்கிட்ட போய் இந்த மாதிரி காவாக்குள்ள நீங்க படுத்துட்டு இருக்கணும் இதுதான் சீனு சொல்லிட்டாங்கன்னா ஒரிஜினல் காவாக்கு அமிச்சிட்டாங்க, நாத்தடிக்குது, ஊழிச்சம், கொசு கடிச்சிட்டு இருக்குது, நீங்க போய்
படுத்துதான் கதாபாத்திரமா மாறணும்.
இதே ஒரு சாதாரண நடிகை வந்தானே நான் எதுக்கு பண்ணணும்மா, சோல்ட்டு தூக்கி சொல்லுவான், நான் ஹவு டு சார் அப்படிமா. அந்த ஹவு டு சொல்லாம கேட்காத இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் செய்யணும் ஒரு வழிமுறை நாங்க கொண்டு வந்திருக்கோம். தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு எதையும் செய்யக்கூடிய ரெண்டு விஷயம் மட்டும் செய்யக்கூடாது. ஒரு அஞ்சு மாடியிலிருந்து குதிக்க சொன்னா அவன் செய்ய முடியாது, செத்துருவோம். ரெண்டாவது மாடியிலிருந்து குதிக்க சொன்னாலும் செத்துருவோம். ஆனா பத்து அடியில குதிக்க சொன்னா குச்சி ஆகணும். அதே மாதிரி ஒரு ப்ளூ ஃபிலிம்ல நடிக்க சொல்றாங்க, அது
நடிக்கக்கூடாது.
இந்த ரெண்டையும் தவிர்த்து உலகத்துல எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவன் நடிக்கணும், அவன் தான் தியேட்டர் ஆர்டிஸ்ட்.
இந்த மாதிரி கட்டுப்பாடுகளும் இருக்குது
உள்ளுக்குள்ள, அது அது தகுதி இருக்குது. அந்த தகுதி உள்ளே வந்தா தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியும், எல்லாரும் சொல்லிட முடியாது.
நீங்க திரைப்படங்கள், குறும்படங்கள்லாம் இயக்கியிருக்கீங்க, அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க.
குறும்படம் வந்து நான் நாளை இயக்குனர் ஸ்டார்ட் ஆச்சுங்க, சீசன் டூ. அதுல என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சேன், அதுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ஒரு 80-90 ஷார்ட் பிலிம்
நடிச்சிருப்பேன்.
ஒரு 10 ஷார்ட் பிலிமுக்கு கதை கொடுத்து வைப்பேன். ஒரு 5-6 ஷார்ட் பிலிம் நானே டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். சென்னையில சிட்டி ஆஃப் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கு நான் ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து கொடுத்துருக்கேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அது போக வந்து இன்டர்நேஷனல் ஃபெஸ்ட் பிலிம்ல ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு 5 அவார்டு
வாங்கியிருக்கேன்.
அப்ப நாளை இயக்குநர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கேன். விஜய் சேதுபதி இவங்கள இந்த காலகட்டத்திலயே நான் அவார்டு வாங்கியிருக்கேன். விஜய் சேதுபதி சீசன் ஒன்ல வாங்காரு, சீசன் டூல இன்னொரு வாங்காரு, சீசன் த்ரீல அதே அவார்டு நான்
வாங்குறீங்க. அந்த 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 குறும்படத்தோட பேர் என்ன?
உயிர் வாசம்.
உயிர் வாசம்,
உயிர் வாசம் சீசன் த்ரீ.
சீசன் த்ரீல
இது அது போக நான் இன்ஸ்டியூட் நான் அப்போ கிளாஸ் எடுக்க நானே ஓன வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்குலயே நிறைய பேர்த்துக்கு கதை கொடுத்து நானே நடிக்க வச்சு நானே டைரக்ட் பண்ணி அவங்கள உருவாக்கி விடுறதுதான் என்னோட வேலை. அப்பவே அந்த வேலை பண்ணி ஆரம்ப காலகட்டத்திலே அந்த வேலை பண்ண ஆரம்பிச்சு அது அது மூலியமா எங்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்றவங்க ஈஸியா என்னால ப்ரமோட் பண்ண முடியுது, ஈஸியா ஜெயிக்க வைக்க முடியுது, அவனுக்கு ஈஸியா ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு பண்ண முடியுது அப்படி நான் பண்ண ஆரம்பிச்சேன்.
இப்போ வந்து ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டா தான் நடிகர் ஆக முடியுமா?
கண்டிப்பா. நீங்க எவ்வளவு பேர் நடிகனா இருந்தாலும் இப்ப நீங்க வேலுட்டு சொல்லக்கூடிய ரெண்டு நடிகர் பேர் சொல்லுங்க, இளம் தலைமுறை இழப்ப வரக்கூடிய நடிகர் விஜய் அஜித் விட்டுருங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய நடிகர் ரெண்டு பேர் சொல்லுங்களேன்.
விஜய் சேதுபதி சொல்லலாம், அடுத்து சசிகுமார் சொல்லலாம்,
அடுத்தது
அடுத்து அதர்வா கேட்கலாம். அதர்வா,
அதர்வாவும் ட்ரைனிங் எடுத்தோம்,
ட்ரைனிங் எடுத்தோம்,
ட்ரைனிங் எடுத்தோம். தனுஷாக எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சு தனுஷாக வந்து அவங்க அப்பா மூலியமா ஜெயிச்சாக பண்ணார். ஆனால் தன்னை தக்க வைக்கிறதுக்காக கூத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு பீச்சில் 4 மணிக்கு வர வச்சு ட்ரைனிங் 6 மணிக்குள்ள ட்ரைனிங் பண்ணி தன்னை நிலைநிறுத்திக்கிட்டார். அதுக்கு ஆதாரம் நிறைய இருக்குது. நான் சொன்னது எல்லாமே ஆதாரம் தான், நம்ம பேசினது எல்லாமே காது செவி வழியா கேட்டது நான் சொல்லல, கண்பட பார்த்தத சொல்றேன். நீங்க சொன்ன சசிகுமார் சாரே வந்து பர்சனலா ட்ரைனிங் கொடுத்தவங்களா இருக்காங்க, இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்களா,
விஜய் சேதுபதி.
விஜய் சேதுபதி கண்ணாலேயே ட்ரைனிங் ஆனவர். இப்போ பட்டறையில வந்து அவர் வந்து கணக்கு பிள்ளையாக தான் வேலை பார்த்தாரு, அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய வேலையாக பார்த்தாரு. ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்க ப்ராக்டிஸை கண்ணாலேயே, சில பேர் கண்ணிலே பார்த்து வேலை பார்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் அனுபவத்திலே பார்த்துருப்பீங்க, கண்ணால் பார்த்துனா இவ என்ன பண்ணியிருக்காருன்னா கண்ணாலேயே சொல்லிக் கொடுக்கலாம் பார்த்துட்டு அவங்களாம் போனக்கப்பறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். என்னோட கணக்கு பண்ணாமல் இது கண்டிப்பாக இப்படி வர முடியாது. கண்டிப்பாக அவர் கண்ணால் தான் இது வந்து அவங்க அந்த கூத்துப்பட்டிலே 2 வருஷம் வேலை பார்த்ததுனால மிகப்பெரிய அனுபவமாக அவருக்கு இருந்திருக்கும்.
நடிகர்களுக்கு வந்து பயிற்சிங்கிறது வந்து அவசியமான,
ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி இதை சுற்றியிருக்க இந்த ரேடியோ கேட்கக்கூடிய மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபோட்டோஸ் கொடுத்ததுனாலையோ ஒரு டைரக்டரோட அறிமுகம் கிடைச்சதுனாலையோ வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் ஒரு பெரிய டேலண்டாக நீங்கள் வளர்த்திக்கிட்டீங்க, உங்கள் திறமையை வெளியில் கொண்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு தியேட்டர் குரூப் வந்து பக்கத்தால் சப்போர்ட் இருக்குதுன்னா ஈஸியாக உங்களால் ஜெயிச்சிட முடியும், வாய்ப்பு கிடைச்சிடும்.
இந்த ஒவ்வொரு நடிகர்களுக்கும் இந்த வட்டார மொழி வழக்கும்பாங்களே, இப்போ திருநெல்வேலி பாசை, மதுரை பாசை, அடுத்து கோயம்புத்தூர் பாசை, இப்படி நிறையா பாசைகள்லாம் இருக்குது. இந்த மொழிங்கிறது வந்து நடிப்புக்கு வந்து அவசியமான,
கண்டிப்பாக மொழி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த எல்லா மொழி தெரிஞ்ச நடிகனாக இருந்தாங்க, அதாவது மொழி மீன்ஸ் வந்து தமிழ் மொழியிலேயே டிஸ்ட்ரிக் லெவலில் மாறி மாறி இருக்கும். இப்போ நாகர்கோவிலுக்காக பேசுறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தமிழ் பேச முடியாது, அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். ஆனால் கோயம்புத்தூருக்காக நாக தமிழ் பேச முடியாது, ட்ரைனிங் எடுத்தாதான் அந்த பாஷை எடுத்துக்க முடியும்,
எடுத்துக்க முடியும்.
இது கமலஹாசன் சார் திருநெல்வேலி பாஷைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் பாபநாசத்தில் பண்ணியிருக்க அவே நியூஸ் விட்டுருக்காரு. அவர் மட்டும் இல்லை, யார் நம்ம நடிக்க போகிறோமோ அந்த ஸ்லாங்கை நாம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மெட்ராஸ் பாஷை வேணும்னா மெட்ராஸ் பாஷையில் அவன் அந்த நாலேஜை வளர்த்திக்கணும். அவனோட ஸ்லாங்கு எந்த அளவுக்கு அவன் மீட்டரில் பேசுவான், அந்த மீட்டரை வச்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் அவன் வந்து அதை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஒரு வகையான தமிழ்லேயே போகும், பேசிக்கான தமிழாக இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் படம் கோயம்புத்தூர் லாங்குவேஜ்னா அவன் கோயம்புத்தூர் தமிழ் கொங்கு தமிழ் பேசி ஆகணும். இது ஒரு நடிகனுக்கு ரொம்ப முக்கியம், இது இல்லாம ஜெயிக்க முடியாது.
இதே மாதிரி இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்னதெல்லாம் திறமைகள் இருக்கணும்?
இப்ப நடிகனுக்காவது இந்த விஷயம் பேசிக்கான விஷயம் ஆக்டிங் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் டைரக்டருக்கு கதை நாலேஜும் தெரியணும், நடிப்பு ஒருத்தங்கிட்ட எப்படி வேலை வாங்க ரெண்டு நாளேஜா அவன் தெரிஞ்சிருந்தா தான் பெரிய டைரக்டர் ஆக முடியும்.
எல்லாம்
எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும், எடிட்டிங்கு, டப்பிங்கு, மிக்சிங்கு, சாங்கு, பாட்டோட நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
சுருக்கமாக சொல்லணும்னா டிஆர் மாதிரி
டிஆர் வெளிப்படுத்திக்கிட்டு ஏகப்பட்ட டிஆர் இருக்காங்க. மிஸ்கின் சார் நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு எழுதக்கூடியவர் தான், பாடக்கூடியவர் ரைட்டு, ஆல்மோஸ்ட் டிஆர் மாதிரி தான். ஆனால் டிஆர் வெளிப்படுத்திக்கிட்டது, ஏன்னா தன்னை போட்டுக்கிட்டது. ஆனால் மிஸ்கின் போடுறது இல்லை, ஆனால் அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆள்கிட்ட வேலை வாங்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களை ஏமாத்திடுவாங்க. நீ கொடுக்க வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க, காலத்தை தாட்டுவாங்க, உங்கள் பணத்தை விரயம் பண்ணுவாங்க, நேரத்தை விரயம் பண்ணுவாங்க. டெக்னீஷியன் பேரில் நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த தொழில் தெரியலனா மாட்டிக்குவாங்க,
மாட்டிக்கிட்டாங்க
டைரக்ட். ஏமாத்தவங்கிட்ட போய் மாட்டிக்குவாங்க.
ஏன்னா இயக்குநருங்கிறது வந்து எல்லாத்தையும் பார்க்கணும், பாடல் எழுதுறது, மியூசிக்கு,
இந்த அளவு இவங்க கண்டுபிடிச்சாகணும்.
அடுத்து ஒளிப்பதிவு.
ஆமாம், மெயின் வந்து முத முதல் ஒரு பிரச்சனை வரக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா கேமராமேனுக்கும் டைரக்டருக்கு சிங்க் ஆகலைன்னா அந்த படம் நல்லா இருக்காது.
ஏன்னா இவர் ஒரு காட்சி அமைப்பை நினைச்சு வச்சிருப்பாரு, ஆனால் அதை காட்சி அமைப்பில் அவர் கொண்டு வந்தால் தான் அது வந்து வெளியேறும், மனசுக்குள்ளே வச்சிருந்து இதாகாதுல்ல.
அப்போ முதல் பேசிக்கே ஒளிப்பதிவுக்கும் டைரக்டருக்கும் மிகப்பெரிய பந்தம் வேணும். அடுத்தது எடிட்டர்கிட்ட பந்தம் வேணும், அப்போ மியூசிக் டைரக்டர்கிட்ட பந்தம் வேணும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன டெக்னீஷியன், அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். மெயின் டெக்னீஷியன் இவங்க படத்துல இசையும் எடிட்டிங்கு கேமரா, இந்த மூணு நல்லா இல்லைன்னா படம் பார்ப்பீங்களா?
பார்க்க மாட்டோம்.
இந்த இந்த மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் சார், ஒரு டைரக்டருக்கு முக்கியம். ஆனா அந்த டைரக்டர் அதெல்லாம் பார்க்காம வெறும் கதை எழுதிட்டா போதும், நான் கதை சொன்னா போதும் சொல்லி இன்னும் நிறைய பேர் எங்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க. மாசத்துல ஒரு 15 கால் வந்துடும், சார் என்கிட்ட கதை இருக்குது டைரக்ட் பண்ணுவீங்களா கேட்பாங்க. கதையை சொல்ல தெரியாது, அவங்களாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒரு ஸ்கிரிப்ட் நாலேஜ் வேணும், ஒரு படத்துக்கு எத்தனை சீன் எழுதணும் இதுவே தெரியாதவங்க நான் படம் டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறான விஷயம் சார். அது கற்றுக்கிட்டு முதப்படி கற்றுக்கிட்டு பண்ணால் இது கலையை ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகத்துக்கு ஈஸியாக ஜெயிக்கலாம், அவனோட கனவு ஜெயிக்கலாம்.
அந்த இப்போ சொன்னீங்களா அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது இதெல்லாம் பத்தி நீங்க பயிற்சி பண்ணல, உங்களோட பயிற்சியில சொல்லி கொடுக்க
கம்பல்சரி வந்து நடிக்க வந்தவங்க சொல்லி கொடுக்க, டைரக்ட் பண்றவனுக்கு கம்பல்சரி இந்த விஷயம் ஸ்கிரிப்ட் நாலேஜ். ஒரு டைரக்டர் வந்து முத முதல் யாரை திருப்திப்படுத்தணும்னா ஒரு புரொடியூசர் கிட்ட கதை சொல்லணும், அவன் உண்மையிலேயே இந்த படம் எடுத்தா ஜெயிக்கும் அப்படின்னு அவனை நம்ப வைக்கணும் ஃபர்ஸ்ட், பணம் போடுற மட்டும். ரெண்டாவது நடிகங்கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போய் கதை சொல்லணும், இந்த ரெண்டு நாலேஜ் அவனுக்கு இல்லாமல் சுத்திட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் சுத்திட்டு இருப்பான். கதையே ஒதுனு சொல்ல தெரியல, மனசுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா யார் பணம் போடுவாங்க சார்? சரி, கதை இவன் நல்லா பண்ணுவான்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? அப்ப இவனுக்கு அந்த டேலண்ட வளர்த்திக்கணும். அந்த டைரக்டர் கதை சொல்ல கத்துக்கணும் ஃபர்ஸ்ட், இந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப முக்கியம்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம இதயம் திரைப்படம் இருக்கேன், இதயம் திரைப்படம் வந்து கதிர் இயக்குனது, அவர் வந்து முரளிட்ட போய் கதையை சொல்லணுமா, நான் ஒரு இதில் படித்த விஷயம், ஒன்று கதையை போய் சொல்லணுமா, ஆனால் வந்து அவர் வந்து வேற ஏதோ ஷூட்டிங் போகிறதுக்காண்டி முரளி கிளம்பிட்டு இருக்கிறாரு, அதனால இப்போ கேட்குற மூடில் அவர் இல்லை. ஒன்றா இருந்தாலும் வந்து எனக்கு நான் சீக்கிரமாக கிளம்புறேன், நீங்கள் ஒரு 2 லைன்ல சொன்னா அந்த படத்தை நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் கேட்டுட்டு நான் போறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து டைம் தரேன் அப்படின்னா ஒரே லைன்ல சொல்லியிருக்காரு. அதாவது சார், ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவன் வந்து டாக்டருக்கு படிக்க போறான், நோயாளியா திரும்பி வரான் சார், இதுதான் சார் கதை அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லிடணும்னா உடனே ஓகே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்க, கேச்சிங்கா
பேசணும். இப்போது நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்களோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நீங்கள் சொல்கிற டைமில் முயலி சார் வந்து பீக்கு.
ஆமாம், அந்த நேரம் அவர்
பீக்கு. அந்த சமயத்தில் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி லைன் சொல்லணும், புதுசாக இருக்கணும். அவன் சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லி நான் அந்த படத்தை பார்த்தேன், நான் என்ன உணர்ந்தேன்னா அந்த கதையை நான் சொல்லியிருந்தேன், எப்படி சொல்லியிருப்பேன் நான் கற்பனை பண்ணி சொன்னேன்னு நான் யோசித்தேன். என்னென்னா ஒரு மருத்துவ மாணவன் அங்கே படிக்க போவான், படிக்க போகிற இடத்துல ஹார்ட்டு சம்மந்தமாக படிக்கிறான், அவன் ஹார்ட்டே ஃபெயிலியர் ஆகுது. இதுதான் லைன் அதுக்குள்ள. எந்த மெடிக்கலுக்காக படிக்க போகணும், எந்த உயிருக்காக காப்பாத்த போகணும், அவனோட உயிருக்கு ஊஞ்சலாடுது. இது லைன், அது
லைன்,
இப்படிதான் அவன் சொல்லி இருக்கணும். இதை நான் உணவு, இது இது வச்சுதான் கதை ஃபுல்லா நோக்கி போகுது. இப்ப அவன் சந்தோஷமான ஒரு விஷயத்த கேட்டானே செத்து போயிடுவான். அவனா இப்ப சொல்ல முடியாது, சொல்லல அந்த படம்
முடியும்.
அப்போ எப்பேற்பட்ட லைன் அது. அப்ப அதை சொல்ல தெரியலனா அவன் மாட்டினா, சொல்ல தெரிஞ்சா ஈஸியா கிடைச்சது. அவன் சொல்ல தெரிஞ்சதுனால அவனுக்கு ஈஸியா
கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சினிமா அப்படின்னா, ஒரு சினிமா எடுக்கிறோம் அப்படின்னா தயாரிப்பாளர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அந்த தயாரிப்பாளர் யாரெல்லாம் ஆகலாம், எப்படி தயாரிப்பாளருக்கு
என்ன, யார் வேணாலும் ஆகலாம் சார். ஆனா ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடாது தயாரிப்பாளருக்கு. எல்லாத்துக்குமே ஆசையோட தான் வராங்க. ஒரு 500 செலவு பண்ணா 5000 கிடைக்குமான்னு. ஆனா ஒரு பேசிக்கா ஒரு படம் எடுக்கணும், இவங்க எந்த மாதிரி படங்கள் பார்க்குவாங்க ப்ரொடியூசர்ஸ். இப்ப விஜய் படம் அஜித் படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க 30 கோடியில் 50 கோடியில் படம் எடுக்காங்க. இவங்கிட்ட 1 கோடி வச்சுக்கிட்டு 30 கோடி ரூபா படத்தோட சமமாக வச்சு பார்க்கக்கூடாது. இந்த 1 கோடி படம் எடுக்கவங்க 1 கோடி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய படத்தை தான் அவங்க பார்க்கணும். 10 லட்சம் ரூபா வச்சிருக்கோம், 10 லட்சத்தில் என்ன படமெல்லாம் வந்தது அதைத்தான் பார்க்கணும். அவங்க வந்து 30 கோடி படத்தையோ 1 கோடி படத்தையோ 2 கோடி படத்தையோ பார்த்துட்டு இதே மாதிரி படம் வேணும்னு சொன்னால் அங்கே தான் சார் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. 30 லட்சம் ரூபாவில் படம் எடுத்து ஜெயிச்சவனும் இருக்கான், 30 கோடியில் படம் எடுத்து அழிஞ்சவனும்
இருக்கான்.
அப்போ ஒரு ப்ரொடியூசர் 30 லட்சத்தில் படம் எடுக்காங்கன்னா 50 லட்சம் படத்தை பார்க்கணும். 50 லட்சம் ரூபாவில் படம் வந்த படத்தை லிஸ்ட் எடுக்கணும். அந்த படத்தை பார்க்கணும், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்த டெக்னீஷியன் போட்டிருக்காங்க, எந்த ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணால் இந்த 30 குள்ள எடுக்க முடியும். 30 லட்சத்தை வச்சுட்டு 30 லட்சம் ரூபா சம்பளம் இருக்கவங்கன்னா கூப்பிட்டு கேட்பாங்க. எங்கிட்டே சிலதெல்லாம் அப்படி வந்து அதனால தான் இவ்வளோ ஆணித்தமாக என்னால் சொல்ல முடியுது. 30 லட்சம் ரூபா வச்சுட்டு 30 லட்சம் ரூபா பேமெண்ட் வாங்கன்னு போய் கேட்டோம்னா அவங்க எப்படி கொடுப்பான்,
கட்டாயமா
கொடுக்க மாட்டான். அப்போ நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கணும். அப்போ அதில் டேலண்டானால பார்க்கணும், கதை புதுசாக வைக்கணும். புதுசாக இருந்தால் திரும்பி பார்ப்பாங்க தமிழ்நாடு மக்கள் வந்து. எல்லா ஸ்டேட்லையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆந்திராலையும் கேட்டிருக்கேன், கேரளாலையும் கேட்டிருக்கேன், கர்நாடகாலையும் கேட்டிருக்கேன், தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு புது கதையாக இருந்தால் அந்த மக்கள் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, ஜெயிக்க வச்சிடறாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம மக்களுக்கு தகுந்த மாதிரி நாம் இன்னும் படம் எடுக்கல. ஒரு டைரக்டர் வந்து கமர்சியல் எதுவாக கமர்சியலான விஷயத்தெல்லாம் பண்ணணும்னா தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு இப்போ தப்பான இதை எடுத்துக்கிட்டு 30 லட்சம் ரூபாயில் எல்லாத்தையும் திணிச்சு அது எடுக்க முடியாமல் போக வச்சு படம் வந்து வீட்டில் உட்கார வச்சு படம் எடுக்க முடியாமல் போனால் புரியுசை அழிஞ்சு போகாது, என்னை அழிச்சிட்டான்னு புரியுசை சொல்லுவாரு. அது மிகப்பெரிய புரியுசுக்கு அந்த நாலேஜ் இல்லை. அவங்க என்ன சொல்லணும்னா இப்போ இதெல்லாம் நீ வைக்கக்கூடாது, இதுக்குள்ளே நீ படம் எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லணும். அவங்க சொல்ல மாட்டேங்க.
ஏன்னா சமீபத்தில் கூட லவ் டுடே அடுத்து காந்தாரா அதெல்லாம் வந்து குறைந்த பட்ஜெட்டில் எடுத்து அதிக வசூல குவிச்ச படங்களா.
இல்லை காந்தா வந்து 14 கோடி செலவு பண்ணாது. அந்த டைரக்டர் அவே டைரக்டர் அவே ப்ரொடியூசர். 14 கோடிங்கு பெரிய பட்ஜெட் படம் தான். லவ் டுடே வந்து 5 கோடி 6 கோடிக்குள்ள எடுக்கப்பட்டது. அது அவருக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னா அவையே சொன்னது இந்த கதையை யார் வேணாலும் நடிக்க நீ நடிக்காதுன்னு சொல்லியிருக்க. டைரக்டர் என்ன சொல்லி இந்த கதையை நான் மட்டும்தான் நடிக்க முடியும்னு சொல்லியிருக்க. அதுக்கு ஒரு டீம் வந்து வந்து பண்ணலாம்னு சொன்னதுதான் மிகப்பெரிய விஷயம். அது இப்போ 40-100 கோடி கழிச்சு நடிக்குது.
ஆமாம்,
அது மிகப்பெரிய. இப்போ என்னன்னா அவருக்கு மிகப்பெரிய அடுத்த படம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு அவர் ரெடி ஆகணும். அதையும் வந்து பெரிய பெரிய விஷயம் அது.
இப்போ சினிமாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்.
சினிமா நிலைமை எப்படிங்கன்னா 190 ரூபா டிக்கெட்டு சார். நான் வீத்துன்னு ஒரு படத்தில் மெயின் கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன். எல்லாமே படம் நல்லா இருக்குது, தாக்கு வந்தது. 310 தேட்டரில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். 190 ரூபா கொடுத்து உங்களால் பார்க்க முடியாதனால 5 நாளில் நெட்டில் வந்துடுது. அழகாக அதை பார்க்காங்க, டவுன்லோட் பண்ணி 1.5 GB முடிச்சிடுறாங்க. 190க்கும் 1 GB பெரிய ரேட்டுக்கு 1 GB டவுன்லோட் பண்ணி ஃபோன்லேயே பார்த்து முடிச்சிடுறாங்க. அப்போது தமிழ் சினிமா சூழல் படம் ப்ரொடியூஸ் போட்டவங்க ஒரு கோடி போட்டவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த யூடியூப்ல தான் இவங்க பாக்குறாங்க. அந்த யூடியூபுக்கே படம் எடுக்கலாங்க. அந்த மார்க்கெட் எவ்வளவு? 10 லட்சமா? அந்த 10 லட்சத்துக்குள்ள படம் எடுத்தா மக்கள் பாத்துட்டு போவாங்க. அப்ப இன்னும் நிறைய படங்கள் வெளியோ, நிறைய கதைகள் வெளியோ.
இதுக்கு அந்த கட்டணம் உயரும் ஒரு காரணமா இருக்கும்ல.
தமிழ் சினிமா வந்து இப்ப வெப்சீரிஸ் ஓடிடி தளமெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் பேர் அந்த அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப விஜய் சேதுபதி கூட இல்ல, விஜய், தனுஷ், சிவகார்த்திகேயன், அடுத்தது அஜித், இவங்களோட அந்த ஓட் பேங்க் இருக்குதுல்ல, அதை நம்பிதான். ஓட் பேங்க் மீன்ஸ் வந்து அவங்களோட ரசிகர் கூட்டம். அவங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் 500 ரூபா இல்லை 2000 ரூபா கொடுத்தாலும் ஃபஸ்ட்டே பார்க்க ரெடியாகாங்க. இது இதை நோக்கி தான் தமிழ் சினிமா
இருக்கு.
ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமே 1000 ரூபா தான், ஃபேமிலிக்காக போக மாட்டேன். ஆனால் அந்த 2000 ரூபா அந்த பையனுக்கு எப்படி வந்தது, எது மூலியமாக வந்தது தெரியாது. ஆனால் அவன் தன் தலைவருக்காக ஃபஸ்ட்டே பார்த்துட்றான். நல்ல படங்களுக்கு மலையாளத்தில் வந்த வரவேற்பு மாதிரி இங்கே இல்லை. மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டாகும், ரொம்ப சிறிய பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுப்பாங்க, ஃபேமிலியே போய் பார்ப்பாங்க. அங்கேயும் வந்து தியேட்டர் வாடகை இருக்குது, டிக்கெட் விலை இருக்குது, டிக்கெட்டு நிர்ணயம் பண்ணுறாங்க. 120 ரூபாய்க்கு மேலே இல்லை கேரளாவில், பெரிய அரங்கத்திலே 120 ரூபா தான் வாங்குவாங்க. இங்கே 190-200 ரூபாய்க்கு போகுது, அது கம்மியாகும். ஆகும் பட்சத்தில் தமிழ் சினிமா நல்லா.
நீங்கள் என்னென்ன படத்தெல்லாம் நடிச்சிருக்கிறீங்க?
பையா, பையா படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். அரவான், கருங்காலி, மேட்டல், ஆதி பகவான், பீச்சாங்கை படத்தில் மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். இப்போ வீத்துவின் ஒரு படம், அதுலேயும் ஒரு மெயின் கேரக்டர், லீட் கேரக்டர் வரலட்சுமி சரத்குமார் அவங்க நடிச்சிருக்காங்க, சரத்குமார் பொண்ணு நடிச்சிருக்காங்க. அதில் லீட் கேரக்டர், மெயின் லீட் கேரக்டர், அந்த படத்தில் கதாநாயகன் கிடையாது, வில்லன் தான். அதில் மெயின் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன், மேமோட நடிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப
சந்தோஷம்தான். நம்ம நிகழ்ச்சி கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்?
நான் தொடர்ந்து இப்போ என்னை பற்றின விஷயம் நான் நம்மளோட ரத்ன வானொலியில் பதிவணும்னு ஆசைப்பட்டேன். தொடர்ந்து உங்கள் இந்த வேடியோவில் பேசணும்னு ஆசைப்பட்றேன். வாரத்துக்கு ஒரு முறை சினிமா பற்றின நாலேஜ் பேசலான்ட்டு இருக்கேன். இப்போ என்னை பற்றின இன்ட்ரோ தான் பண்ணியிருக்கேன். கோவை மாவட்டத்தில், அதுவும் ரத்ன காலேஜில் படிக்கக்கூடிய பசங்களும் சரி, இந்த கோவை மாவட்டம் சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள் டைரக்ஷன் கற்றுக்கணும், ஆக்டிங் போகணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை ரத்தனம் காலேஜுக்கே வந்து ரத்தன வாணியில் அவங்க சம்மந்தப்பட்டவங்க கேட்டால் நம்மளை பற்றி சொல்லுவாங்க. இங்கேருந்து பல பேர்த்து உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆஸ்காவை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கிடையில் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் இருக்குது. இந்த நாலேஜ் வெறும் கேஜி தியேட்டருக்கும் சாந்தி தியேட்டருக்கும் பொள்ளாச்சி நல்லப்பா தியேட்டருக்காக நம்ம உழைக்க வேண்டாம், உலக சினிமாவுக்கு கொண்டு போவதற்கு நான் பிளான் பண்ணுறேன். அதுக்கு நல்ல நடிப்பும் நல்ல கதைகளும் நல்ல டைரக்ஷன் பண்ணக்கூடிய திறமை மிக்க ஆட்களை நான் உருவாக்கணும்னு சொல்லி தான் இங்கே இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த இது மூலியமாக ரத்னவாணியை ஒரு பிளாட்ஃபார்மாக நான் வச்சுக்கிட்டு இவங்களை உருவாக்கணும்னு என்னோட ஆசை. அதை நான் வந்து மக்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் உருவாக்குவேன். நன்றி.
நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றி பெறுறதுக்கு நம்ம ரத்னவாணி சமுதாய வானொலி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு நேரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்ம நேர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்களை, நான் சினிமானா என்ன, சினிமாவில் எப்படி ஆக்ட் பண்ணணும், ஒரு தயாரிப்பாளராக எப்படி இருக்கணும்னு நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டேங்க. நேர்கள் எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார்.
நன்றி.
நேர்களே, நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.
பொதுநலனின் அக்கறையோடு என்றும் மக்களுக்காக ஒழித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கான வானொலி
நம் ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8.